போற்றுங்கள். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன ஓமையாவது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா, ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் ஆண்டவரோடு கூட கூடியிருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது, அது நம்மோடு பேசுகிறது, அது நம்மை பண்படுத்துகிறது, உருவாக்குகிறது, அது நம்மை சில வேளைகளில் ஈவன் உருக்குலைக்க செய்கிறது. நம்முடைய அந்த பழைய உருவை குலைக்க செய்து ஒரு புதிய உருவுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்ல முற்படுகிறது. ஆகவேத்தான் வார்த்தையை நோக்கிய ஒரு பயணம், வார்த்தையோடு கூடிய ஒரு பயணம், வார்த்தையில் ஒரு பயணம். இப்படியாக அந்த வார்த்தைக்குள்ளாகவே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள நினைக்கிற போது ஒரு புதிய விடுதலை உண்டு. நம்ம அதனால தான் நம்மளுடைய வழிபாடுகளில் இந்த வார்த்தை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, முதல் பகுதி வந்து வார்த்தை வழிபாடு, இரண்டாவது பகுதி நற்கருணை வழிபாடு. வார்த்தை உடைப்பு, நற்கருணை உடைப்பு. அதனால தான் இந்த சர்மன் கூட ஒரு குருவானவர் வந்து காரணம் இல்லாமல் மிஸ் பண்ண முடியாது. திடீர்னு ஃபாதர் பார்த்துட்டு, எனக்கு போர் அடிக்குது, நான் பேச மாட்டேன், என்னத்தை போய் இவங்ககிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. குருவானவர் இந்த நற்செய்தி பகுதியை உடைக்காமல் விட முடியாது, விடக்கூடாது. அவருக்கு ஒருவேளை உடல் சுகமில்லாத அல்லது ஒரு தகுதியான காரணம் இருந்தால் மட்டும்தான் அதை எஸ்கேப் பண்ண முடியும். ஆகவே தான் எதற்காக இதை சொல்லுகிறோம் அப்படின்னா, பாருங்கள், நம்மளுடைய திருவழிபாட்டு முறைமையில் இது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. யாரும் நினைச்சா மாற்றிக்கிறது, யாரும் நினைச்சா வச்சுக்கிறதெல்லாம் இது கிடையாது. இதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்பது வழிபாட்டு முறைமை. அதை குருக்கள் நிறைவாக செய்கிறாங்க, பாராட்டுதல் உரியவர்கள். ஒரு சில பேர் அதை புரிந்து கொள்ளாத நிலையில் இருந்தாங்கன்னா நீங்கள் பொதுமக்கள் என்ன செய்யலாம், அதை சொல்லலாம் குருக்களிடத்தில். எல்லா குருவானவருக்கும் தெரியும், வேலை அவங்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தை வழிபாட்டை சில பேர் என்ன செய்வாங்கன்னா புறம்பே தள்ளுவாங்க. அவங்க நேராக என்ன செய்வாங்க, நற்கருணைக்கு மட்டும் வந்து நற்கருணையை வாங்கிட்டோம்னா நமக்கு முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த தீர்த்த தண்ணி வந்து தலையில் பட்டுருச்சுன்னா போதும், நமக்கு எல்லாமே விமோச்சனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பூசை முடிகிறதுக்கு முன்னாடி தான் வருவாங்க, ரொம்ப கடந்து போய் நன்மையும் வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க நினச்சிப்பாங்க அங்கே இருக்கிற சுருவத்தெல்லாம் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டா நமக்கு விமோச்சனம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தோணியாரை தொட்டு கும்பிட்டுட்டா அந்தோணியார் காப்பாற்றிடுவார், ஆரோக்கிய மாதாவை தொட்டு கும்பிட்டுட்டா ஆரோக்கிய மாதா காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பொய்த்தனமான நம்பிக்கை, அது உண்மையான நம்பிக்கை அல்ல. ஆகவேத்தான் கடவுள் நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்த அழைக்கிறார், வழி நடந்து வர அழைக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், நான் யார், அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. பார்த்தீங்களா, நானே வழி, நானே உண்மை, நான் தான் உனக்கு உயிர். அப்போ அந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளம், இயேசுங்கிற அடையாளம், கடவுளுங்கிற அடையாளம், அது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையின் வழியாக அது முழுமையாக இப்பொழுது நிரம்பி இருக்கிற யோவான் செய்தியில் நம்ம அதான் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாகவே இருந்தது, அந்த வாக்கு தான் மனூர் எடுத்தது. தேவையான நேரத்தில் மனூர் எடுத்தார், மீண்டும் அவர் வார்த்தையாக மாறி இருக்கிறார், அவர் ஆவிக்குரிய அபிஷேகமாக மாறி இருக்கிறார். இன்றைக்கி வார்த்தையிலும் ஆவியின் வல்லமையிலும் நம்ம என்ன செய்கிறோம், கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து பயணிக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், உணர முடியாதவங்க என்ன செய்கிறாங்க, இதை ஒரு குறையாக பேசுவாங்க. இதில் என்ன இருக்குது, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு, அல்லேலூயா சொல்ல சொல்கிறாங்க, ஆவியானவரை துதிக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், வார்த்தையில் எங்கள் வார்த்தையை பைபிளில் படித்தா எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிற சில விதர்ப்பமான கேள்விகளை எல்லாம் கேட்டு தங்களை ஏமாற்றிக் கொள்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் நாமே தான் நம்மளுடைய இழப்பை தேடிக்கொள்கிறோம். அதுதான் வந்து இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு அழுத்தமான ஒரு அடையாளமாக ஒரு வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னென்னா ஞானம் அப்படின்னு. இந்த ஞானம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, ஞானம் உள்ளவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், ஞானம் உள்ளவர்கள் எதை பிடித்து கொள்வாங்க, எந்த மனிதரை பிடிப்பாங்க, யாரை விடுவாங்க, இப்படி இந்த ஞானம் உள்ளவர்களுடைய அந்த செயல்பாடு என்பது எல்லா தளத்திலும் அது பரவி கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். சில வீடுகளில் சில பேர் பிரச்சனைகள்னு சொல்லி எங்ககிட்ட பேசுவாங்க, வருவாங்க. அப்போ வீடுகளுக்கு போகும்போது நாங்கள் பார்ப்போம், இப்போ பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க சொல்லுவாங்க, நாம் என்ன செய்வோம், சொல்யூஷன் சொல்ல பார்ப்போம். அவங்க அந்த சொல்யூஷனை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த அதுக்கான விடையை கடவுள் பேச நினைப்பார், பேச மாட்டாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு மேலே நம்ம சொல்கிற நம்ம எல்லாம் சொல்லி இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு என்ன தான் பண்ண போகிறோனோ தெரியல சாமி, இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ சொன்னதெல்லாம் வேஸ்ட்டு, நான் ஒன்றுமே கேட்கல. இப்படிப்பட்டவர்கள் என்னென்னா ஞானத்தை இழந்தவர்களாக கருதப்படுறாங்க பைபிளில். அதனால தான் இந்த முதல் வாசகம் பாருங்கள், ஞானத்தை பற்றி, சாலமணி ஞான நூலை பற்றி, ஞான நூலிலிருந்து ஞானத்தை பற்றி பேசுது. இரண்டாவது வாசகம், இறந்தோரை பற்றி நீ அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத, இறந்தோரை பற்றி பவுலடியார் பேசுகிறாரு. அப்போ இந்த இறப்புக்கும் ஞானத்திற்கும் ஏதோ தொடர்பு உண்டு, அதைத்தான் நற்செய்தியில் கடவுள் பேசுகிறாரு. உயிரோடு இருக்கிறவன் நீ எப்படி ஞானத்தோடு இருக்கிறத அப்படிங்கிறத நீ அளந்து பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இன்றைக்கி நிறைய விதமான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, நாம் என்ன செய்கிறோம், மற்றவங்களை பார்த்து நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். நான் அப்படி இருக்கிறேன்னா ஏன் என் குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை, நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நமக்கு பிரச்சனை வந்து இதனால தான், இவரால், என் மகனால், என் மனைவியால், என்னுடைய உறவால், இப்படி நம்ம நிறைய என்ன செய்வோம், நம்ம எப்போதுமே நம்மளுடைய பிரச்சனையை வெளியில் வச்சு பார்ப்போம். நான் ஓகே, ஐ எம் ஓகே, ஆல் அரவுண்ட் மீ நாட் ஓகே, நான் மட்டும்தான் ஓகே, என்னை சுற்றி இருக்கிற எதுவுமே சரியில்லை. அப்போது இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நான் ஓகேன்றது ஞானத்தோடு செய்கிறதா, இல்லை இங்கே தான் ஞானம் இல்லை, அதுக்காக எல்லாம் சரின்னு நம்ம சொல்லலை, அது தவறாக இருந்தால் கூட இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட இல்லை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு அடையாளங்களை இந்த நற்செய்தியிலெல்லாம் காட்டுறார். இந்த மாசகத்தில் காட்டுறார். பவுலடியாரை பேச விட்டு அதிலிருந்து அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ இவங்க பேசுனது, நம்முடைய மூதாதையர் பேசுகிறது, நம்மளுடைய தாய் தந்தையர்கள், ஒருவேளை தாத்தா பாட்டி, எங்கிருந்து ஞானம் நமக்கு கிடைக்கும் தெரியாது. நான் என் தந்தையோட ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அப்பா அவங்க பெரியவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வெளியில் ஒரு மணல் கொட்டி இருந்துச்சு, அங்கே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நான் சிறு பிள்ளையாக இருந்தேன். அப்போ அந்த வீட்டில் இருந்த தாத்தா வந்து என் பக்கத்தில் உட்காந்து, என்னப்பா படிக்கிறியா அப்படி இப்படிலாம் கேட்டார். ஆமாம் தாத்தா படிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர். அவர் எதை எதையோ பேச ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியல. நானும் தலையை தலையை ஆட்டிகிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் நெஞ்சுக்குள்ளே அப்படியே நின்றுடுச்சு. அவர் பேச்சுக்கு இடையில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார், மனம் போல வாழ்வு தம்பி, மனம் போல வாழ்வு தம்பி அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார், மனம் போல வாழ்வு. அப்போ புரியாத ஒரு விஷயத்தை இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். என் மனசு எப்படி இருக்குதோ அப்படித்தான் என்னுடைய வாழ்வு அமையும் அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்வார். இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருப்போம், அவங்களால பிரச்சனை, இவங்களால பிரச்சனை. இல்லை, மனம் போல வாழ்வு. என் மனம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் எனக்கு வாழ்வு அமைந்திருக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த மனத்தை வந்து மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு உண்டு. அது எப்படி உண்டு? அதைத்தான் நம்ம ஞானம் என்கிற நிலையில் நம்ம உணர முயற்சிக்கிறோம். ஞானம் என்கிற நிலையில் பலவிதமாக பேசுவாங்க, எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. ஆனால் நாம் விவிலியத்தின் பக்கமாக இருந்து பார்க்குற போது அது ஞானத்தை இந்த இடத்துல அடிப்படையாக வைக்குது. ஞானம், ஞானம் என்பது கண்களால் காண முடியாத ஒரு காரியம். ஞானம் என்பது கண்களால் காண முடியாதது. ஞானம் என்பது ஒரு வல்லமை வாய்ந்தது. அதைத்தான் முதல் வாசகத்தில், ஞானம் ஒளி மிக்கது. இந்த ஒளியை எங்கே பார்க்க முடியும்? லைட்டை போட்டால் ஞானம் தெரியுமா? தெரியாது. இதை புரிந்து கொள், இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும். மங்காதது, அதுக்கு மங்குற தன்மையெல்லாம் கிடையாது. நான் மங்கி போனால் எனக்கு ஞானம் மங்கி போகுமே ஒழிய ஞானத்தினுடைய தன்மை ஒரு நாளும் மங்கி போகாது. யூ ஹாவ் டு டிசையர் ஃபார் திஸ் விஸ்டம். இந்த ஞானத்தின் மீது ஒரு ஆவலே இல்லை. ஞானம் ஞானம்னு நம்ம கேள்விப்படுறோம், ஞானம் ஞானம்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அந்த ஞானத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா, நாம் அதை குறித்த ஒரு தேடல் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். எத்தனை முறை நீங்கள் பைபிளில் வாசிச்சிருப்பீங்க? எத்தனை முறை நீங்கள் இது மாதிரி பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க, வாட் இஸ் விஸ்டம், ஞானம்னா என்ன? இன்றைக்கி நாம் இந்த ஞானத்தை எல்லா தளத்திலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு. அப்போ அதை, இது ஏன் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்கு முதல் படி தேடு. அதனால தான் இன்றைக்கி நற்செய்திக்குள்ளே போய் பார்க்குற போது இந்த ஞானத்திற்கான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைக்கிறார், விண்ணரசுக்குரிய அடையாளமாக வைக்கிறார். அப்போ விண்ணரசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? ஞானத்தோடு இருப்பாங்க. அப்போ ஞானத்தோடு இருக்கிறவங்கக்கிட்ட என்ன வராதுன்னா, பிரச்சனை வராது. நான் என்னக்கிட்டையும் ஞானம் இருக்குது, அவங்கக்கிட்டையும் ஞானம் இருக்குது அப்படின்னா, எல்லாம் ஞானத்தோடு செயல்படும் போது அங்கே சண்டை சச்சரவுகள் கிடையாது, அங்கே சாதிய வேறுபாடுகள் கிடையாது, பொருளாதார முரண்பாடுகள் கிடையாது, அங்கே வந்து கலர் காம்பினேஷன் கிடையாது. பாருங்கள், ஞானத்தில் நிரம்பி இருக்கிறவங்க பூமியில் இருக்கும் போது அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பூமியில் அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க விண்ணகத்திற்குரிய பிள்ளைகளாக மாறுறாங்க. அப்போ விண்ணகத்தை வந்து, விண்ணரசை வந்து பூமியிலேயே உன்னால் கொண்டுட்டு வர முடியும். எப்போ கொண்டு வர முடியும்? ஒரு ஞானமுள்ள மகனை எப்படி, நல்ல ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்போடு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஞானத்தை குறித்த தேடல், நான் எப்படி இருக்கிறேன் யோசித்து பார்க்கணும். இந்த யோசனை தான் நம்மளை அந்த தேடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. எதையுமே யோசிக்காமல் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், இறப்பை குறித்து முதல் இரண்டாவது வாசகம் பேசுது இல்லையா, இறப்பு ஒன்றானாலும் ஒவ்வொருவரும் விட்டு செல்கிற விஷயங்கள் வேறு வேறாக இருக்கிற, ஞானம் வச்சிருக்கிற ஞானத்தோடு இருக்கிறவன் விட்டுட்டு போகிறதும் ஞானம் இல்லாத ஒரு அறிவிலி விட்டுட்டு போகிறதும் வித்தியாசமானது. திருப்பாடல் 49:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டு அழிவது போல, அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டு அழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம். அந்த வார்த்தையிலேயே அவர் வித்தியாசத்தை கொடுத்துருக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். அறிவிலையும் மதிகேடரும் மாண்டு அழிவது போல, ரெண்டுமே இறப்பை தான் குறிக்குது. மாண்டு அழிவதனுடைய வார்த்தையினுடைய ஜாலம் வேற, உயிர் துறப்பது அப்படிங்கிற ஜாலம் வேற. நீங்கள் அந்த அந்த வார்த்தையினுடைய வித்தியாசத்தை பாருங்களேன். எழுதும் போதே இங்கே வந்து ஒரு கண்டம்னேஷன் இருக்குது, ஒரு தீர்ப்பு, ஒரு விதமான அழுத்தம். இங்கே வந்து ஒரு உயிர் இறப்பிலையும் உயிர் துறப்பது, உயிரை வந்து அவங்க துறக்கிறாங்க. ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கிறோம். எல்லாரும் சாவதை நம்ம பார்க்குறோம். நல்லவனும் சாவறான், கெட்டவனும் சாவறான் அப்படி சொல்கிறோம்ல, காண்கின்றோம். அன்றோ அவர்கள் எல்லோருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். அப்போ ஞானத்தினாலே ஒருவர் உருவாகி இருந்தார்னு சொன்னால் அவர் விட்டு செல்கிற அடையாளம் ஞானமாயிருக்கும். அவர் விட்டு செல்கிற பிள்ளைகள் ஞானமாயிருப்பார்கள். ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி எடுக்கிறோம். கணவனிடத்தில் கேட்குறோம், மனைவியிடத்தில் கேட்குறோம். முதல் கேள்வி மனைவியிடத்தில், உன் கணவரிடத்தில் நல்ல காரியம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும். சரி, நம்ம ஒரு தொலைக்காட்சிக்கு இது கொடுக்குறோமே, பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ என்ன செய்யும் ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன், மனுஷி என்ன செய்வாங்க? என்ன தான் ஒரு குறைகள் இருந்தாலும் அதுலேயும் ஒரு நல்லது இல்லாமலாம் போயிடும். அப்போ என்ன செய்வாங்க? மனைவி கணவன்கிட்ட சில நல்ல காரியங்களாக இருக்கு. இது ஒரு ஞானமுள்ள பேச்சு. அந்த அம்மா என்ன சொல்லிருச்சு படக்குன்னு, என் வீட்டுக்கார்ட்ட ஒரு நல்லதும் கிடையாது சாமின்னு. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் நான் திருப்பியும் கேள்வியை மாற்றி போட்டு கேட்குறேன், அப்பையும் அந்த அம்மா அதே தான் சொல்கிறாங்க. சரி, மனைவி தான் அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட வேறு விதமாக கேட்டேன். உங்கள் மனைவிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச காரியம் ஏதாவது, உங்கள் மனைவியோடைய அந்த செயலில் உங்கள் நீங்கள் அப்படியே மெய் மறந்த அப்படி இப்படின்லாம் வார்த்தையெல்லாம் போட்டு கேட்டால், அவர் சொல்கிறார், அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி நிகழ்ச்சி நடத்துறதுனே தெரியாமல் நான் பின்னு வாங்க வேண்டிய ஆகிப்போச்சு. பாருங்கள், இதுதான் அவங்க ஞானம் இல்லாத, பாருங்கள், ஏற்றுக்கொள்ள மனசில்லை பார்த்தீங்களா. அப்போ பாருங்கள், அவங்க என்னத்தை விட்டுட்டு போவாங்க? அந்த பிள்ளைகள், அவங்களுக்கு பின்னாடி வர பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஞானத்தோடு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அப்பா அம்மாக்கிட்டேருந்து அப்படித்தான் இருக்க போகுது. அந்த இனமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஞ்சரஸ் இனமாக தான் இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி உலகத்தில் குழந்தைகள் பிறக்கிறாங்க. நல்ல பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகள் கடவுளுடைய வாரிசாக வருவாங்க. தீய வழியில் பிறக்கிற பிள்ளைகளுடைய அந்த சந்ததி தீய ஒரு நாட்டத்தோடு தான் இருக்க போகுது. கடவுளும் ஒரு இனத்தை உருவாக்குறாரு, பிசாசும் ஒரு இனத்தை உருவாக்குது. பிசாசினுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய அந்த குடும்பங்கள், அதனுடைய வழிமரபுகள் எல்லாம் பிசாசினுடைய அடையாளமாக தான் இருப்பாங்க. அழிவே அவர்களுடைய ஒரு முறையாக வச்சுருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் சண்டை போடுவாங்க, எங்கே போனாலும் சலசலத்து நிற்பாங்க. அவங்களால் மன்னிக்க முடியாது, பைபிளை வாசிக்க முடியாது, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க உண்மையை சொல்லப்போனால் ஞானம் அப்படிங்கிற ஒளியை இழந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க விரும்புகிறது வெறுப்பு மட்டும்தான். அவங்க உண்பது சண்டை சச்சரவுகள். சாலமணி ஞான நூல் 1:3 சொல்லுது, நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். பார்த்தீங்களா? அப்போ நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்திடுது. அப்படி பிரிந்த பிள்ளைகள் ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்க, ஏதோ ஒன்று கூடி ஒரு குழந்தையை பித்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள் அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். பிள்ளையை பார்த்தா சொல்லிடலாம். பாருங்கள், அதனால தான் சொல்லுகிறோம், பெற்றோர்கள், மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. மரத்தை நம்ம சரியாய் அளந்து பார்க்கணும். மரம் தான் சோதிக்கப்படணும். பிள்ளைகளை குறை கூறி கொண்டு தாய் தந்தை உட்காரக்கூடாது. தாய் தந்தையர்கள் தங்களை சோதித்தறிய வேண்டும். 1000 காரியங்களுக்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கிற தாய் தந்தையர்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் தளத்திலிருந்து யோசிக்கணும். அவங்க இறங்கி வரட்டும், இவங்க இறங்கி இல்லை, நான் ஏன் இறங்கி போகக்கூடாது? நான் ஏன் மன்னிக்கக்கூடாது? நான் ஏன் அதை விட்டுவிடக்கூடாது? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குரிய கேள்விகளாக ஞானம் முன்வைக்கிறது. சீராக்கு ஞானம் 6:20 சொல்லுது, நட்பயிற்சி இல்லாதவர்களிடம் ஞானம் மிக கடுமையாக நடந்து கொள்ளும், அறிவிலிகள் அதனோடு நிலைத்திருக்க முடியாது. ஞானத்தோடு அவங்களால நிலைத்து நிற்க முடியாது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க தீமைக்குள்ளே போகிறாங்க. ஆகவே தான் இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த ஞானத்தை குறித்து பைபிளில் நச்செய்தி பகுதியில் கூட ஆண்டவர் கேட்குறார், சொல்கிறார், லூக்கா 1:12-20, கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும்? பாருங்கள், அந்த பெரிய பணக்காரன் சொல்கிறான், களஞ்சியமெல்லாம் ரொம்பிருச்சு, விளைச்சல் நிலம் பெருகி நிற்கிது, அதெல்லாம் மீண்டும் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த களஞ்சியத்தில் சேர்க்கணும், எப்படி சேர்ப்பேன்னு தெரியல, ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ஃபில்டு. அப்போ அவன் சொல்கிறான், இடிச்சிட்டு பெருசாக கட்டுவேன். இந்த ஞானம் உள்ளவன் இருந்தால் என்ன சொல்லியிருப்பான், ஏ இருக்கிறத நிறைய நொம்பிருச்சா, எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் கொடு, இதை ரொப்பி வை, அடுத்த பஞ்சகாலம் வரும் அப்போ நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லியிருப்பான். இவன் என்ன சொல்கிறான், இடிச்சிட்டு பெருசாக கட்டு, நான் உட்காந்து திங்கணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இன்று இரவே நீ சாகப்போகிறாய். அப்போ ஞானம் உள்ளவனுடைய ஒரு விஷயமும், ஞானமற்றவன் அறிவிலியாக இருக்கிறவன், அந்த பைபிளில் நற்செய்தி பகுதியில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் முன்மதி உடையவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். ஞானம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, முன்மதி, முன்கூட்டி யோசிக்கிற, முன் யோசனை உடையவங்களாக இருப்பாங்க, முன்மதி உடையவர்கள். இந்த ஞானம் இல்லாதவர்களை குறித்து எப்படி வார்த்தை போய்னா அறிவிலிகள் அப்படின்னு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இந்த ஞானம் உள்ளவருடைய நிலை எப்படி உயர்ந்ததாக இருக்கிறதுன்னு வேதத்தில் பல பக்கத்தில் பைபிள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த ஞானம் உள்ளவர்களுடைய காரியம் திருப்பாடல் 107:43 சொல்லுது, ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும், அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஞானமுள்ளவர்கள் கடவுளுடைய பேரன்பை உணர்ந்து வாழ முயற்சிக்கிறாங்க. இந்த ஞானத்தை நீ எங்கேருந்து கற்றுக்கொள்ளலாம்? கடவுள் பாருங்கள், பெரிய பெரிய அதிசயத்தெல்லாம் நமக்கு சொல்கிறாரு, இது என்னமோ புரியலையே அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டாம். ஞானத்தை சாதாரணமாக ஒரு காரியத்தில், எறும்பை பார்த்து கற்றுக்கோ, எறும்பை பாரு. வேதம் நீதிமொழிகள் 6:6 சொல்லுகிறது, சோம்பேறிகளே எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள். அது எப்படி செயல்படுது பாருங்களேன், அதனுடைய செயல்பாடு ஒன்று ஒன்றையும் விளக்குனா நேரம் பத்தாது. ஒரு எறும்பு, அது மண்ணுக்கு அடியில் ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஓட்டத்தை அது நேராக ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஒரு கட்டையை வைங்க, அது ஒன்றும் சலனப்படாது, டக்குன்னு அது மாற்று வழியை எடுத்து போக ஆரம்பிக்கும். அதனுடைய லைனில் வந்துக்கிட்டு இருக்கிற முதல் எறும்பு தான் என்ன செய்யும்னா, லீடு எடுக்கும், அடுத்த லீடு எடுத்து மற்ற எறும்பெல்லாம் கூட்டிகிட்டு போகும். பாருங்கள், நான் இன்றைக்கி நாம் யாராவது ஒருத்தர் தலைவராக நமக்கு வழிகாட்ட வந்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்யணும், ஏன் நான் முன்னாடி நிற்கக்கூடாது? பாருங்கள், இதுதான் அறிவிலியினுடைய வெளிப்பாடு. யார் முன்னாடி நின்னால் என்ன, நம்ம இலக்கை நோக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்கள் உண்டா? ஒரு பங்கில் லீடராக இருக்கிற நான் தான் இருப்பேன், அந்த சுயநலத்தினுடைய வெறித்தனம் அந்த பங்கையே கீழே சரிச்சிரும், குடும்பத்தை சரிச்சிரும், ஒரு பணியிடத்தை சரிச்சிரும். அதனால தான் எல்லாரும் இணைந்து செயல்பட ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு பைபிள் நம்மக்கிட்ட சொல்லுது. இப்படியெல்லாம் இருந்தால் என்ன சாமி, செத்த பிற்பாடு நமக்கு மோட்சம். அதுதான் 2வது வாசகத்தில் பவுலடியார் அழகாக சொல்கிறார் பாருங்க, இறந்தோரை, அதாவது எப்படி இறந்தோரை, இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். அப்போ இயேசுவோடு இணைந்த நிலைனா என்ன? இயேசு எப்படி இருந்தார், சீடர்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு எல்லாம் வாங்கடா, என் காலை விழுந்து கும்பிடு, எனக்கெல்லாம் பணிவிடை இல்லையே, அவரல்லவா காலை கழுவினார், சீடர்களுடைய காலை கழுவி அவர்களுக்கு சேவகம் செய்து இதுதான் ஆண்டவர் விரும்புகிறதுன்னு சொன்னாரே. அப்போ நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறோம்? வீடுகளில் நம்மளுடைய பண்பு நலன் அப்படி இருக்குதா? ஒரு கணவனாகப்பட்டவர் ஒரு மனைவியை ஒரு அடிமையினுடைய அடையாளமாக வைக்கிறோமா, அல்லது நாமளும் இறங்கி நின்று அவங்களுடைய வேலைகளிலே பங்கு கொள்கிறோமா? பெண்கள் கணவரை ஒரு ஏடிஎம் மிஷின் போல், பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷின் போல, பாவத்திற்கு தள்ளிவிடுகிற அடையாளமாக இருக்கிறோமா? அல்லது நீங்கள் கொண்டுட்டு வர, உழைச்சி கொண்டு வரதை கொடுங்க, அதில் நான் அதில் நம்ம குடும்பத்தை எடுத்து செல்வோம், ஏழையாக இருந்தாலும் கடவுளுக்கு பிடித்த பிள்ளைகளாக வாழ்வோம் அப்படின்னு நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புகிறோமா? இதுதான் இயேசுவோடு இணைந்த நிலை. கடவுள் கொடுத்த கணவர், கடவுள் கொடுத்த மனைவி, கடவுள் கொடுத்த பிள்ளைகளோடு நம்ம மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் வரப்போகிறது. அப்போ ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கே வரப்போகிறாங்க? நம்ம எல்லாம் வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்ல போகிறோம். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு காரியம். அதை நாம் சிந்தித்து வாழ்வை நம்ம மீண்டும் கட்டி எழுப்ப ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். யூதா திருமுகத்தில், யூதா திருமுகம் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். அப்போ நம்ம அந்த வாழ்வை கட்டி எழுப்புகிற அந்த நிலை எதை வைத்து இருக்கிறது? பொருளை வைத்தா, அதிகாரத்தை வைத்தா, அரசியல் பலத்தை வைத்தா, ஆன்மீக தளத்தில் எனக்குன்னு ஒரு ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொண்டா? இல்லை, ஆண்டவர் விரும்பும் விதமான காரியங்களை வைத்து, எல்லாத்துக்கும் மேலே ஞானம் என்கிற அந்த ஒரு அபிஷேகத்தை வைத்து. எபிரேயர் 3:4 சொல்கிறது, ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கடவுள். ஒருத்தன் ஒரு வீட்டை கட்டி எழுப்புறான்னா அந்த வீட்டுக்காரன் அந்த வீட்டை கட்டி எழுப்புறான். அதுதான் அவர் சொல்கிறார், ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் இந்த உலக முழுமைக்குமான காரியத்தை கட்டி எழுப்ப ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் கடவுள். அவர் ஒருவரே கடவுள். அப்போ அந்த ஒருவரை சார்ந்து நம்ம இருக்கிறோமா? அவர் என்ன கட்டி எழுப்ப விரும்புகிறார் என்பதை நான் கட்டி எழுப்ப ஆசைப்படுகிறேனா, அல்லது என்னுடைய சுயத்தை வைத்து நான் இந்த பூமியில் வேலை செய்கிறேனா? ஆகவே தான் ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள், ஏன் இறந்தவங்கள்லாம் புனிதர்களெல்லாம் மதிப்பு பெறுறாங்க? ஏன் நம்ம கத்தோலிக்க திருவையில் புனிதர்களெல்லாம் நம்ம விட்டுடலை? இறந்தவங்களுக்கு ஒரு புனிதருங்கிற நிலை கொடுத்து ஒரு வரமாக வச்சுருக்குறோம். மற்ற நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களை நினைத்து பார்த்து அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம், நினைவு கூறுகிறோம். இந்த நவம்பர் மாதம் எதற்காக இப்படிலாம் செய்கிறோம்? ஏற்கனவே விளக்கங்களை கொடுத்துருக்குறோம். எபிரேயர் 3:3 சொல்கிறது, ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறவருக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு. பாருங்கள், அதுபோல் இயேசுவும் மோசையை விட அதிக மேன்மை பெற தகுதி உடையவராக இருக்கிறார். பாருங்களேன், இந்த வாசகத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 3:3, ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறவருக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு. இப்போ இந்த புனிதர்கள் நமக்கு முன்பாக இறந்தவர்கள் எல்லாம் ஒரு வீட்டை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க, விசுவாசத்தினுடைய வீட்டை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த வீட்டை விட அவர்களுக்கு மதிப்பு உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. மோசே சட்டத்திட்டங்களெல்லாம் கொடுத்து மக்களை கட்டி எழுப்பினார், இயேசுவும் மோசையை விட அதிக மேன்மை பெற தகுதி உடையவராகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அந்த மோசையை விட ஒரு உண்மையான ஒரு வீட்டை கட்ட முயற்சித்தார், தந்தையினுடைய விருப்பத்திற்கு இணங்க. அப்போ அந்த வீட்டை கட்டிய இயேசு மதிப்புக்குரியவராக இருக்கிறார். இன்றைக்கி அதனால தான் ஒரு புனிதர் என்பவர், ஒரு இறந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் விசுவாசத்தினுடைய வீட்டை கட்டி எழுப்ப முயற்சித்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நம்மளுடைய தாய் தந்தையர் இருப்பாங்க. நம்ம அப்போ என்ன செஞ்சுருப்போம்? விசுவாசத்தை விட்டு விலகி போக முயற்சித்திருப்போம். அப்போ அவங்க என்ன செஞ்சுருவாங்க? தட்டி ஒழுங்கா வா, எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார், வா, நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லியிருப்பாங்க. நான் கூட அப்படி கோபித்து கொண்டு, கடவுளோடு கோபித்து கொண்டு போன நேரங்கள் உண்டு. செமினேரியிலேருந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, சுகமில்லாத நிலை, சென்ட் அவுட் ஆகிட்டோம். ஒரு மாதம் கடவுளோட சண்டை, கடவுளோட சண்டை. அதனால் கோயிலுக்கு போகலை, கோவப்பட்டுட்டு நான் வர முடியாது. அப்பா, எங்கள் அப்பா, உங்கள் அம்மாவெல்லாம் ஒரு மாதம் பொறுமையாக இருந்தாங்க, விட்டுட்டாங்க. உணர்வினுடைய அடிப்படையில் அவங்க என்ன செய்தாங்க? புள்ள காயப்பட்டிருக்கு, அதனால் என்ன பண்ணாங்க? ஓகே, டன். ஒரு மாதம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக என்ன செய்தாங்க? தட்டி கொடுத்தாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதப்பா, கடவுளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு அவங்க என்னையை கொஞ்சம் கொஞ்சமாக மெஸ்மரைஸ் பண்ணாங்க, உண்மையை சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? மீண்டுமாய் தளத்துக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டோம். அப்போ அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? இந்த விசுவாசத்தினுடைய வீட்டை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அதை செய்ய மறந்து போகிறாங்க. நம்ம அந்த வீட்டை கட்டி எழுப்பினவர்களை தான் மீண்டுமாய் திரும்பி பார்க்குறோம். இறந்தவர்கள் என்ற வார்த்தையை உத்து பார்த்துட்டு, இறந்து போனவனை ஏண்டா திரும்பி பார்க்குற, இறந்தவனை திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லுகிற அந்த இறையியலின்படி நம்ம வாழ்பவர்கள் அல்ல. இறந்தவர்களை எதற்காக பார்க்கிறோம்? அவர்கள் வெறுமையாய் மனிதர்களாய் பார்ப்பவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பியவர்கள், ஆகவே மதிப்பிற்குரியவர்களாக மாறியிருக்கிறார்கள். அதனால தான் அவர்களை நம்ம விட்டு திரும்பி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, அபாக்கூக்கு 2:12 சொல்லுது, இரத்த பழியால் நகரை கட்டி எழுப்பி அநீதியால் பட்டணத்தை நிலைநாட்டுகிறவனுக்கு ஐயோ கேடு. அதாவது ஒரு காரியத்தை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். எண்டு டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கை அடையணும், நான் எப்படி வேணாலும் அடைவேன் அப்படின்னா தட் இஸ் ராங். இப்படித்தான் அதை செயல்படுத்தணும், இப்படித்தான் அதை அடையணுங்கிறது முறைமை. பணக்காரராக மாறு, உழைச்சி சம்பாரி, நல்லா உழைச்சி நல்லா அறிவை பயன்படுத்து, வெரி குட். அதுக்காக நான் வேறு மாதிரி போயிடுவேன், நான் கடத்தல் செய்வேன், நான் இங்கிட்டு வந்து தவறான இப்போ ஒரு தொழில் புரிவேன், ஈஸியாக பணம் வரும். அந்த இலக்கு தவறான இலக்கை அடைகிற முறை. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அபாக்கூக்கு 2:12 இரத்த பழியால் நகரை கட்டி எழுப்பி அநீதியால் பட்டணத்தை நிலைநாட்டுகிறவனுக்கு ஐயோ கேடு. ஒரு திருச்சபையை கட்டுகிற முறைமை உண்டு. நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவை ஒரு முறைமையை நமக்கு கொடுத்துருக்கிறது. இப்படித்தான் இந்த திரு அவை கட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த திரு அவை நிறைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறது. திடீரென்று இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு பலரை காயப்படுத்தி, பலரை அசிங்கப்படுத்தி கட்டப்பட்ட திரு அவை நம்முடைய திரு அவை இல்லை. அது ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் அதனுடைய ஞானம் பெருக பெருக கடவுளுடைய ஆவியானவர் இதற்குள்ளே செயல்பட செயல்பட திரு அவைகள் எப்படியாய் செயல்படுகிறதுன்னா, இரத்த பழியால் அல்ல, காயங்களால் அல்ல, கசப்புகளால் அல்ல, மாறாக அவர்களுடைய இரத்தத்தை சிந்துகிற அடையாளங்களாக, அடுத்தவர்களுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற அடையாளங்களாக அவர்கள் இந்த நகரை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அநீதியால் அல்ல, நேர்மையால். இதோ ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நான் இப்படிப்பட்ட அடையாளத்தை நாம் முன்வைத்து நாம் ஆண்டவருக்கு முன்பாக கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் இறந்தவர்களாயிருந்தாலும் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஆற்றலையும், அவர்கள் பெயரால் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் வழியாக ஒரு அதிசயங்களையும் நடத்த வல்ல கடவுள், அவர்களிடமிருந்து சொல்லுகிற செய்தி, வாழுகிற போது இவர்கள் எனக்காக வாழ்ந்தார்கள், இறந்தும் அவர்களை வாழச் செய்யக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு என்று ஆண்டவர் அவர்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார். இறந்தவர் தன் உடலை பாதுகாத்து கொள்ளவோ அழியாத நிலைக்கு இட்டுச் செல்லவோ அவரால் முடியாது. ஒருவரை புதைக்கிறோம், அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. அந்த அழியாமைக்கு அவர் என்ன செய்தார்? அவர் ஆண்டவரை உயர்த்தினார். ஆனால் அழியாமைக்குரிய அடையாளமா யார் அவரை வைத்தது? ஆண்டவராகிய கடவுள் வைக்கிறார். அப்போ அதை நாம் திரும்பி பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? இதைத்தான் திரு அவை சொல்லுகிறது. இப்படி கடவுளால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாம் மீண்டுமாய் சந்தித்து அவர்களை பார்த்து நம்மளுடைய வாழ்வையும் ஞானத்தோடு கட்டி எழுப்பவும், ஆண்டவர் விரும்பும் விதமான ஆலயங்களாக நாம் இருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதோ இந்த நாளில் நம்மை எப்படி கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். மாற்று அடையாளங்கள் ஒருவேளை நம்மை அணி செய்து கொண்டிருந்தால் அதை சற்றே நம்ம விலக்கிவிட்டு ஆண்டவருடைய புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து வருவோம். திருப்பள்ளியில் இணைந்து செபிப்போம். ஆமென்.
அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவரா கடவுள்?